வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மலாவி இடையே கலை, கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட நான்கு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தின் நிறைவாக மலாவி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு லாசரஸ் செக்வேராவை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அல்ஜீரியா, மௌரிட்டோனியா நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று குடியரசுத் தலைவர் மலாவி சென்றடைந்தார். இந்தியா மலாவி பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். கலை மற்றும் கலாச்சாரம், விளையாட்டு, இளைஞர் நலன் மற்றும் மருந்து துறைகளில் மலாவியுடன் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளது. பின்னர் மலாவிக்கு இந்தியா சார்பில் 1000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவித்தார். முன்னதாக அங்குள்ள போர் நினைவுச் சின்னத்திற்கு சென்று குடியரசுத் தலைவர் மரியாதை செலுத்தினார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமநீதி மற்றும் சமத்துவத்தை வழங்குவதே மனித உரிமையின் அடிப்படையாகும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் தார்மீக கட்டமைப்பில் மனித உரிமைகள் எப்போதும் உள்ளதாக கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையே மனித உரிமைகளின் அடிப்படையிலானது என்று அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு வடிவத்திலும் பாகுபாடு காட்டுவது மனித உரிமைகளுக்கு சவாலானது என்று திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செம்மொழிகளாக அண்மையில் அறிவிக்கப்பட்ட பாலி, மராத்தி உள்ளிட்ட 5 மொழிகளின் அறிஞர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் அனைத்து மொழிகளும் இந்திய மொழிகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் உணர்வுக்கு ஏற்ப இந்திய மொழிகளில் கற்றலை ஊக்குவிக்கவும் நாட்டின் மொழியியல் பாரம்பரியத்தை கௌரவிக்கவும் பாதுகாக்கவும் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். தாய்மொழியில் கல்வி பயிலும் வசதி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளித்து பன்மொழி புலமையை உயர்த்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களின் திறமை மற்றும் ஆற்றல் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மனதின் குரல் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களையும் அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் வழங்கி பாராட்டினார். முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பப்புவா நியூ கினியாவுக்கு இந்தியா சார்பில் முதற்கட்டமாக 12 ஹீமோடயாலிசிஸ் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த இயந்திரங்களை ஏற்றிச் சென்ற கப்பல் அந்நாட்டு துறைமுகத்தை சென்றடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியா அளித்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல லெபனான் நாட்டிற்கு மனிதாபிமான உதவியாக 33 டன் மருந்துப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக 11 டன் மருந்துப் பொருட்கள் இன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் அமைச்சர்கள் இன்று தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் விரைவில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஹரியானா மக்களுக்காக தாம் அயராது பாடுபடுவேன் என்றும் திரு நயாப் சிங் சைனி கூறினார். தில்லி முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி மூத்த தலைவருமான திரு சத்யேந்தர் ஜெயினுக்கு சிறப்பு நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது. நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த 2022 மே 30 திரு சத்யேந்தர் ஜெயின் கைது செய்யப்பட்டார். தற்போது நீதிமன்ற காவலில் உள்ள அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு பின் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 68 இடங்களில் போட்டியிடும் என்று அம்மாநில பிஜேபி தேர்தல் இணை பொறுப்பாளர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்திற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 2 தொகுதிகளும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், எம்எல் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. உத்தராகண்டில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமலாக்குவது தொடர்பாக திரு சத்ருகன் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது வரைவு அறிக்கையை முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமியிடம் இன்று வழங்கியுள்ளது. இந்த சட்டத்தை மாநிலத்தில் விரைவில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டதைப் போல 50% இருந்த அகவிலைப்படி தற்போது 53% உயர்த்தப்படுவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வு முன் தேதியிட்டு ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாகவும் இதன் மூலம் பயனடைந்தவர்கள் தெரிவித்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏராளமான பெண்கள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நமது நாட்டில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் 40 வயதிற்கு குறைவான பெண்களின் 50%ஐ நெருங்குகிறது. எனவே மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக சிகிச்சை பெற்ற ஏராளமான பெண்கள் பூரண குணமடைந்துள்ளதாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் மருந்தியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் காந்திமதி நிகழ்ச்சியில் பங்கேற்றார்.
தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தின் கங்கைக்கரை பகுதிகள் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் வரும் 23 மற்றும் 24 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. என்றாலும் வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் வரும் செவ்வாய்க்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் இது வியாழக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நியூசிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட இந்தியா 125 ரன்கள் பின்தங்கியுள்ளது. நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ரச்சின் ரவீந்திரா 134 ரன் குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மலாவி இடையே கலை, கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட 4 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.